Welcome once again to Words of Life.
ஜீவ வார்த்தைகள் என்ற நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதிலே சந்தோஷப்படுகிறோம்.
In our last session we were considering the importance of knowing God.
தேவனை அறிகிற அறிவினுடைய மேன்மையை குறித்து கடந்த நிகழ்ச்சியிலே நாம் தியானித்தோம்.
And we saw that eternal life is to know God.
நித்திய ஜீவன் என்பது தேவனை அறிவது என்பதை நாம் பார்த்தோம்.
And primarily to know him as a father.
குறிப்பாக அவரை ஒரு தகப்பனாக அறிந்து கொள்வது.
Many people have doubts concerning God's love.
அநேகருக்கு தேவனுடைய அன்பை குறித்து சந்தேகம் ஏற்படுகிறது.
And that is why there's so much of insecurity in their life.
ஆகவே தான் அவருடைய வாழ்க்கையிலே பாதுகாப்பற்ற ஒரு உணர்வை அவர்கள் வைத்திருக்கிறார்.
One of the things that Jesus said in John's Gospel chapter 14.
யோவான் சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்ன ஒரு காரியம்.
In connection with the coming of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் வருகிற அந்த சம்பவத்தை குறித்து சொல்லும்பொழுது
these words in verse 18.
18ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
I will not leave you as orphans. I will come to you.
நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன். நான் உங்களிடத்தில் வருவேன்.
He was referring to his coming in the person of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் இந்த நபர் மூலமாக வருகிறதை அவர் இங்கே குறிப்பிட்டு சொல்கிறார்.
And they, those disciples, were concerned that Jesus was going to leave them at that time.
அந்த நேரத்திலே ஐயோ இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு போக போகிறாரே என்று அவர்கள் வருத்தப்பட்டார்கள்.
And they had spent 3.5 years with them and found how wonderful it was to have Jesus with them all the time.
எப்பொழுதுமே இயேசுவை தங்களுக்கு அருகாமையிலே கொண்டிருப்பது எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம் என்பதை அந்த 3.5 ஆண்டுகளாக ருசித்திருக்கிறார்கள்.
It was like having father and mother there all the time to solve all your problems.
அப்பாவும் அம்மாவும் பக்கத்திலே இருந்து எல்லா பிரச்சனைகளையும் பிள்ளைகளுக்கு தீர்த்து வைப்பது போல அவர் இருந்தார்.
And now he was going away. It was like father and mother dying.
இப்பொழுது அவர் போகிற காரியம் ஒரு தகப்பனும் தாயும் மறிப்பதற்கு
சமமாயிருக்கிறது.
திடீரென்று நாங்கள் திக்கற்றவர்களாக இருக்கப் போகிறோமே என்று அவர்கள் உணர்ந்தார்கள்.
And Jesus recognized that.
இயேசு அதை உடனே விளங்கிக் கொண்டார்.
These disciples of mine are feeling very insecure now.
என்னுடைய சீஷர்களாக இவர்கள் இப்பொழுது பாதுகாப்பற்ற ஒரு நிலையிலே உணர்கிறார்களே.
What will they do now when they face a problem?
இப்பொழுது ஒரு பிரச்சனையை சந்திக்கும் போது அவர்கள் என்ன செய்வார்கள்?
Up till then, whenever they had a problem they had to just go to Jesus.
அதுவரை அவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வந்ததோ இயேசுவிடத்தில் போய் கேட்டார்கள்.
Lord, there's a storm.
ஆண்டவரே, ஒரு புயல் வந்துவிட்டது.
Lord, this demon possessed person, what to do?
ஆண்டவரே, இங்கே பிசாசு பிடித்த இந்த மனிதன் இருக்கிறான், என்ன செய்வது?
Lord, there's so many people to be fed.
எவ்வளவு பேருக்கு போஷிக்கப்பட வேண்டியிருக்கிறதே.
How to feed them?
அவர்களுக்கு எப்படி போஷிப்பது?
Many many situations they faced like that.
இப்படி போன்ற அநேக சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்தார்கள்.
There was no not enough wine at the wedding.
அங்கே திருமணத்திலே போதுமான அளவு திராட்சரசம் இல்லை.
எவ்ரி சிங்கிள் டைம்,
ஒவ்வொரு முறையிலும்
ஜீசஸ் சால்வ் தட் ப்ராப்ளம்.
அவருடைய பிரச்சனையை இயேசு தீர்த்து வைத்தார்.
They discovered in all those years there was never a single problem that Jesus could not solve.
இயேசுவால் தீர்க்கப்பட முடியாத ஒரு பிரச்சனை கூட இல்லை என்பதை அந்த 3.5 ஆண்டுகளாக அவர்கள் அனுபவித்து விட்டார்கள்.
What a wonderful experience.
அது எவ்வளவு அற்புதமான ஒரு அனுபவம்.
There was never a situation where Jesus had to say, oh, that's a difficult situation, scratching his head, how to solve it.
இதை எப்படி தீர்த்து வைப்பது, இது ஒரு கஷ்டமான பிரச்சனை ஆயிற்று என்று சொல்லி இயேசு தலையை சொல்கிற நிலைமை வரவே இல்லை.
Not even one.
ஒரு முறை கூட வரவில்லை.
Every single case, 100% of the problems Jesus solved.
ஒவ்வொரு முறையிலையும் 100க்கு 100 அந்த பிரச்சனையை அவர் தீர்த்து வைத்தார்.
And many of those situations, they did not know what to do.
அநேக சூழ்நிலைகளிலே சீஷர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை.
And now he was going away.
இப்பொழுது அவர் போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
And they felt now, it's like father and mother going away.
இப்பொழுது தாப்பனும் தாயும் நம்மை விட்டு பிரிகிறது போல அவர்கள் உணர்கிறார்கள்.
Helpless 2-year-old children saying, what to do now, daddy and mommy have died.
அப்பா அம்மா மரித்து விட்டார்களே, இப்பொழுது நாம் என்ன செய்வோம் என்று 2 வயது பிள்ளைகள் கவலைப்படுகிறது போல.
And in that connection Jesus said, I will not leave you as orphans.
இந்த சூழ்நிலையிலே தான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று இயேசு சொல்கிறார்.
When we know God as our father,
தேவனை நம்முடைய அப்பாவாக நாம்
அறிந்திருக்கிறோம்.
நாம் திக்கற்றவர்கள் அல்லது அனாதைகள் என்பதை உணர்வதில்லை.
And the purpose of the Holy Spirit coming and filling our hearts,
பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை நிரப்புகிற நோக்கம்,
is to make us know that God is our father.
தேவன் நம்முடைய தகப்பன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாத,
to make us realize that,
அதை நாம் உணர முடியாகத்தான்.
See, people in the Old Testament could not experience this because they could not have the Holy Spirit coming and dwelling inside them.
பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து தங்குகிற அனுபவம் இல்லாதிருந்தபடினாலே அவர்களால் அதை அனுபவிக்க முடியவில்லை.
If you see the context of this verse,
இந்த வசனத்தினுடைய சூழ்நிலை நீங்கள் பார்ப்பீர்களா,
he speaks about asking the father, verse 16, to give you another helper.
இன்னொரு தேற்றரவாளனை உதவி செய்கிறவரை பிதாவினிடத்திலே கேளுங்கள் என்கிற காரியத்தை குறித்து சொல்கிறார்.
And he says, this spirit is the spirit of truth, verse 17.
17ஆம் வசனத்திலே இந்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் என்று சொல்கிறார்.
The last part he says, now he is with you and in that day he'll be in you.
அவர் இப்பொழுது உங்களுடனே வாசம் பண்ணுகிறார், அந்த நாளில் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்று சொல்கிறார்.
Right now he's only with you.
இப்பொழுது உங்களுடனே கூட தான் இருக்கிறார்.
That day he'll be inside you.
அந்த நாளில் உங்களுக்குள்ளே இருப்பார் என்று சொல்கிறார்.
And in those two expressions you see the difference between Old Testament and New Testament.
இந்த இரண்டு வாசகங்களிலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுக்குள்ள வித்தியாசங்களை பார்க்கிறீர்கள்.
Don't we read in the Old Testament that the Holy Spirit came upon Elisha and the Holy Spirit came upon David?
பரிசுத்த ஆவியானவர் எலியாவின் மீது எலிசாவின் மீதும் தாவீதின் மீது வந்து இறங்கினார்.
In fact, in the case of Gideon it's very clear. It says the Spirit of God clothed him. Judges 6:34.
நியாயாதிபதிகள் 6:34 வசனத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவனை தரிப்பித்தார் என்று வாசிக்கிறோம்.
That means like a dress.
ஒரு ஆடையை போல.
But you know how it is with the dress.
ஆடை எப்படி இருக்கிறது என்று நமக்கு தெரியும்.
I can put on this shirt.
இந்த சட்டையை நான் அணியலாம்.
I can take it off today.
இன்றைக்கு அந்த சட்டையை கழட்டி விடலாம்.
And the coming of the Holy Spirit was like that.
பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் அப்படித்தான்
வந்தார். A particular task he came upon Gideon.
ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டை செய்வதற்காக அவர் மீது வந்தார்.
And left him.
பிறகு அவனை விட்டு போய்விட்டார்.
Came upon Samson.
சிம்சோனின் மீது வந்தார்.
Left him.
போய்விட்டார்.
Came upon King Saul.
சவுல் ராஜாவின் மீது வந்தார்.
Left him.
போய்விட்டார்.
In no case did the Holy Spirit dwell inside them.
இவர்கள் யாரிலாகிலும் அவர்களுக்குள்ளே வந்து பரிசுத்த
ஆவியானவர்
அவர்
உங்களுடனே
உங்களுக்குள்ளாக
இருப்பார்.
நான் போவது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று
சொல்கிறார்.
உங்களோடு கூட இருந்தால்
ஐ கேன் ஓன்லி பி இன் யுவர் போட் வித் யூ.
உங்களோடு கூட தான் படகில் இருக்க முடியும்.
What about some other people who are in boats in India or China?
இந்தியா சீனா தேசத்திலே படகிலே போய் கொண்டிருக்கக்கூடிய நிலைமை என்ன?
They'll be alone.
அவர்கள் தனியாக இருப்பார்களே.
And if I'm with you now, I'll be able to solve your problems whenever you face it here in Palestine.
இப்போது நான் உங்களோடு கூட இருக்கும் பொழுது பாலஸ்தீனாவிலே உங்களுடைய பிரச்சனையை மட்டும்தான் நான் தீர்க்க முடியும்.
What about if they face some problem in Africa or Russia?
ஆப்பிரிக்கா நாட்டிலோ அல்லது ரஷ்யா நாட்டிலோ சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன?
God's children.
தேவன் பிள்ளைகள் அங்கேயும் இருக்கிறார்கள்.
They won't be able to do it.
அவர்களால் அதை ஒன்றும் செய்ய முடியாது.
So I'll go away.
ஆகவே நான் போகிறேன்.
I will send the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் அனுப்பும்.
The Holy Spirit will come and fill all of your hearts everywhere in the world.
உலகத்திலே நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி உங்கள் இருதயங்களை அவர் நிரப்புவார்.
And that will be exactly the same as my being with you now.
நான் இப்போ உங்களுடனே கூட இருக்கிற அதே அனுபவம் அப்பொழுது உங்களுக்கு இருக்கும்.
And the same security you feel right now when I'm with you, you can feel when the Holy Spirit fills you.
இப்போது நான் உங்களுடனே கூட இருக்கும் பொழுது எந்த அளவு நீங்கள் பாதுகாப்பாக உணர்கிறீர்களோ அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அதே உணர்வை பெறுவீர்கள்.
How you will not sin if I am standing with you right now.
இப்போது நான் உங்களோடு கூட நிற்கும் பொழுது நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள்.
The Holy Spirit in you will produce the same result.
பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வரும்பொழுது அதே விளைவை உண்டாக்கும்.
You will not sin.
நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள்.
This is wonderful.
இது மிகவும் அற்புதமான வாழ்க்கை.
That God can come to dwell in us through the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவன் நம்முடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ண முடியும்.
Our body becomes the temple.
நம்முடைய சரீரமானது தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறது.
God doesn't dwell in some building or some church.
இன்றைக்கு ஏதோ ஒரு கட்டிடத்திலோ ஒரு சபையிலோ தேவன் வாசம் பண்ணுகிறது இல்லை.
He dwells in our body.
அவர் நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகிறார்.
This is the temple of the Holy Spirit.
இதுதான் பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம்.
And one of the first things the Holy Spirit does when he comes inside.
நமக்குள்ளாக வரும்போது பரிசுத்த ஆவியானவர் செய்கிற முதல் காரியம் என்ன?
Read in Romans in chapter 8.
ரோமர் 8 அதிகாரத்திலே வாசிக்கிறோம்.
Then as soon as he comes inside,
உள்ளே வரும்போது
he cries out from within us, verse 15, saying, Abba, Father.
பதினைந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார்.
It's the spirit of God's son.
தேவனுடைய குமாரனுடைய ஆவி.
The same spirit that was in Jesus Christ in his earthly life.
இயேசு கிறிஸ்து பூமிக்குரிய வாழ்க்கையிலே வாழ்ந்தபோது அவருக்குள்ளாக இருந்த அதே ஆவியானவர்.
Where he kept on speaking to his father, saying, Father this, Father that, Father the other thing.
அப்பா இந்த காரியம், அப்பா அந்த காரியம், அப்பா பிதாவே இந்த காரியம் என்று சொல்லி
பேசிக்கொண்டே இருந்தார். The Spirit will come inside you and me.
அதே பரிசுத்த ஆவியானவர் இப்போது உங்களுக்கும் எனக்கும் வருவார்.
He'll make me call God Father.
இப்போது தேவனை அப்பா என்று கூப்பிட
போகிறார். Father this situation.
இந்த சூழ்நிலையிலே.
Father that problem.
அப்பா இந்த சூழ்நிலையிலே.
Father this other thing here.
அப்பா இந்த காரியத்தை பாருங்கள்.
I'm not an orphan then.
நான் அப்பொழுது திக்கற்றவனாக இருக்க மாட்டேன்.
So we see there in John 14 the purpose of the Holy Spirit coming within us primarily so that we get rid of our insecurity.
ஆகவே பிரதானமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருவதனுடைய நோக்கம் நம்முடைய பாதுகாப்பற்ற தன்மையை நீக்குவதற்காக.
There are many people who we have seen who grew up as orphans.
அநேகர் அனாதைகளாக வளர்ந்திருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம்.
They did not have the benefit of the love of a father and mother.
ஒரு தாப்பன் தாயினுடைய அன்பை அவர்கள் அனுபவிக்கவில்லை.
I have personally seen people who grew up in orphanages.
அநாத இல்லங்களிலே வளர்ந்த பிள்ளைகளை நான்
தனிப்பட்டவர்களே
நல்ல கிறிஸ்தவ அநாத இல்லங்களிலே
அவர்கள்
நன்றாக
நடத்தப்பட்டிருக்கிறார்கள்.
அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நடத்தை நிமித்தமாக கூட
குட் ஃபுட், குட் க்ளோத்ஸ், குட் எஜுகேஷன்,
நல்ல ஆகாரம், நல்ல படிப்பு, நல்ல உடை கிடைத்தாலும் கூட
in spite of all that was done for them,
இதெல்லாவற்றின் மத்தியிலேயும்
they still felt insecure.
அவர்கள் பாதுகாப்பற்ற நிலைமை உணர்ந்தார்கள்.
Because nothing can substitute for the love of a father and mother.
என்றால் ஒரு தகப்பன் தாயுடைய அன்புக்கு மாற்று காரியம் ஒன்றுமே இல்லை.
What a little child needs is not just food, clothing and education.
ஒரு சிறு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் உடை, உணவு, ஆகாரம், படிப்பு மட்டுமல்ல.
We have been created in such a way that what we need more than anything else is affection.
எல்லா காரியங்களுக்கும் மேலாக நமக்கு தேவையானது ஒரு பாசமும் அன்பும் என்பது போல தான் நாம்
உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். These orphans in orphanages never got that from a father.
அநாதை இல்லங்களிலே இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட அந்த பாசமும் அன்பும் கிடைக்கவில்லை.
You know, I have seen these people even when they are grown up 40, 50 years old, insecure.
இப்படிப்பட்ட பிள்ளைகள் அவர்கள் 40, 50 வயது ஆனாலும் கூட பாதுகாப்பற்ற தன்மையிலே இருக்கிறார்கள்.
And here are some of the marks of orphans.
அநாதைகளுடைய ஒரு சில அடையாளங்கள் இங்கே காணப்படுகிறது.
They feel so insecure.
அவர்கள் எந்த அளவுக்கு அதிகமாக பாதுகாப்பு இல்லாமல் உணர்வார்கள் தெரியுமா?
If they see two people talking to each other, they think they must be talking about me.
யாரோ இரண்டு பேர் அங்கே பேசிக் கொண்டிருந்தால் என்னை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணுவார்கள்.
Do you feel like that?
நீங்கள் இப்ப உணர்கிறீர்கள்.
Other people are speaking about you.
மற்றவங்க உங்களை பற்றி தான் பேசுகிறார்கள் என்ற ஐயம் உங்களுக்கு வருகிறதா?
And here's another mark of an orphan.
அநாதையினுடைய இன்னொரு அடையாளத்தை சொல்கிறேன்.
If somebody becomes a friend of this orphan,
இந்த அநாதைக்கு யாராவது ஒரு நண்பனாகிவிட்டால்,
this orphan does not want that person to be anybody else's friend.
அந்த நண்பன் வேறு யாருக்கும் அவன் நண்பனாக இருக்கக்கூடாது என்று
எண்ணுகிறார். If I am an orphan,
நான் ஒரு
அனாதையாக
இவர் என்னுடைய நண்பனாக மட்டுமே இருக்க
வேண்டும். Very possessive.
நான் அப்படியே அவர்கள் எனக்கென்று வைத்துக்
கொள்கிறேன். Becomes friendly with somebody else.
அந்த நபர் வேறு யாரிடத்திலாவது நண்பனாய் மாறிவிட்டால் எனக்கு உடனே பொறாமை வருகிறது.
Are you like that?
நீங்கள் அப்படி இருக்கிறீர்களா?
Then you are an orphan.
அப்படியானால் நீ ஒரு அனாதை.
You know, an orphan is unsure who will care for me.
எனக்காக யார் கரிசனைப்படுவார் என்று நிச்சயமற்றவனாய் அனாதை இருக்கிறார்.
Who will provide a marriage partner for me? எனக்காக young man or woman.
வாலிபனாய் வாலிப பெண்ணாய் இருந்தால் எனக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை யார் பார்ப்பார்?
Who will provide for me in the future?
எதிர்காலத்தில் எனக்கு யார் காரியங்களை
கவனிப்பார்?
நான் உதவியற்றவனாய் இருக்கிறேனே.
And then in that orphans, when they are so insecure,
இப்படி இந்த அநாதைகள் பாதுகாப்பற்ற உணர்வில் இருக்கும்போது
they fight very easily.
அவர்கள் எளிதாக சண்டை போடுவார்கள்.
Because they are insecure.
ஏனென்றால் அவர்கள் பாதுகாப்பற்ற தன்மையை வைத்திருக்கிறார்கள்.
They think everybody is a threat to them.
யாரை பார்த்தாலும் தனக்கு பயமா இருக்கிறது அவர்கள்.
They think everybody is against them.
எல்லாரும் எனக்கு விரோதமாகவே இருக்கிறார்கள் என்று எண்ணுகிறார்கள்.
So they act like snakes who are backed up in a corner.
ஆகவே இப்பொழுது மூலையிலே ஒரு பாம்பு பதுங்கி இருந்தால் எப்படி இருக்கும் அது போல நடந்து கொள்கிறார்கள்.
Snake attacks because it feels it's trapped in a corner.
அந்த பாம்பு அங்கெங்கும் ஓடி இப்பொழுது ஓர இடமில்லாமல் ஒரு மூலையிலே மாட்டிக்கொண்டபடினாலே யார் வந்தாலும் கொத்துவதற்கு
தயாராக
இப்படித்தான் அநாதைகளை காணப்படுகிறார்கள். கொட்டுவதற்கு
words,
கடிப்பதற்கு வார்த்தையினாலே கொட்டுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள்.
All these are marks of insecurity.
இவைகள் எல்லாம் பாதுகாப்பற்ற நிலைமையினுடைய
when we are
காரியம் தான்.
Possessive of some brothers or sisters.
ஒரு சில சகோதர சகோதரிகள் எனக்கு தான் சொந்தம் என்று சொல்கிறோம்.
Suspicious of everybody. As if they are talking only
about us. என்னை பற்றி எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள் என்ற சந்தேகம் எப்பொழுது வருகிறது?
Or I hit back quickly.
அல்லது மீண்டுமாய் நான் எதிர்த்து தாக்குகிறேன்.
Speak rude words.
அல்லது நான் மிகவும் காரசாரமாக பேசுகிறேன்.
And I'm anxious.
நான் பதற்றத்தோடு இருக்கிறேன்.
Worried.
கவலைப்படுகிறேன்.
And then another mark of an orphan.
அநாதைக்கு உள்ள இன்னொரு அடையாளம்
is they're always trying to show they are better than somebody else.
மற்றவர்களை காட்டிலும் நான் தான் சிறந்தவன் என்பதை காண்பிக்க
முற்படுவார்கள். Competition.
அங்கே ஒரு போட்டியாக இருக்கிறார்.
All spirit of competition comes out of insecurity.
போட்டியின் ஆவி வருவதற்கு காரணமே பாதுகாப்பற்ற உணர்வுனாலதான்.
The feeling that others will not accept me unless I excel in some area.
நான் ஏதோ ஒரு பகுதியிலே நான் முன்னுக்கு வராவிட்டால் மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே.
They feel inferior.
அவர்கள் மிகவும் தாழ்வு
மனப்பான்
அவரை போல நல்லவனாக
இல்லையே.
அவர்களை காட்டிலும் நான் சிறந்தவன் என்று ஏதாவது ஒழிய காண்பிக்க
வேண்டும்.
யாரிடத்திலிருந்தாவது கணத்தை பெறும்போது பெருமை
அடைகிறார்கள்.
கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய கணத்துக்காகவே வாழ
ஆரம்பிக்கிறார்கள். இப்போது
ஜனங்களை பிரியப்படுத்த ஆரம்பிக்கிறார்கள்.
It's very dangerous to live with that orphan spirit.
இப்படிப்பட்ட அநாதையினுடைய ஆவியோடு கூட வாழ்வது மிகவும் ஆபத்தான காரியம்.
So many Christians like this.
அநேக கிறிஸ்தவர்கள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
Brothers and sisters who've been believers for 20, 30 years.
20, 30 ஆண்டுகளாக விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கிறார்கள்.
Insecure.
பாதுகாப்பட்டவர்கள்.
Show that they are better than others.
மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையான என்று காண்பிக்கிறார்கள்.
And they try to put down other people.
மற்றவர்களை மட்டம் தட்டுகிறார்கள்.
They don't want any brother or sister to love anybody else.
சகோதர சகோதரிகள் வேறு யாரையும் நேசித்து விடக்கூடாது.
என்னோடு
தான் ஐக்கியம் பெற வேண்டும் என்று எண்ணுகிறார்கள்.
And they are competing with others in the church.
சபையில மற்றவர்களோடு கூட போட்டி போடுகிறார்கள்.
And a lot of reports of our work are very often with that orphan spirit to show I have done a better work than you.
உன்னை காட்டிலும் நான் நல்ல வேலையை செய்திருக்கிறேன் என்று சொல்ல ஒரு அறிக்கையை தயாரித்து சொல்கிறேன்.
When a man gets up to show that he can sing better than somebody else.
மற்றவர்களை காட்டிலும் நான் நன்றாக பாட முடியும் என்று ஒரு மனிதன் சொல்வானே.
He's an orphan.
அவன் ஒரு அனாதை.
When a person tries to show I can pray better than somebody else.
மற்றவர்களை காட்டிலும் நான் நன்றாக ஜெபிக்க கூடியவன் என்று
சொன்னால் he is happy that other people appreciate his prayer.
அவனுடைய ஜெபத்தை மற்றவர்கள் மெச்சிக்கொள்கிறபடியால் சந்தோஷப்படுகிறான்.
I can preach better than somebody else.
மற்றவர்களை காட்டிலும் நான் நன்றாக பிரசங்கம் பண்ண முடியும்.
I can cook better than somebody else.
மக்களை காட்டிலும் நான் நன்றாக சமைக்க முடியும் என்று சொல்லி
people appreciate my cooking and I'm very proud of it.
ஜனங்கள் நான் சமைப்பதை பாராட்டுகிறார்கள், ஆகவே நான் பெருமையாக இருக்கிறேன்.
This is all because you're an orphan.
இதெல்லாம் எது நிமித்தமாக என்றால் நீ ஒரு அனாதையை போல இருக்கிறாய்.
You are not secure in your heavenly father.
உன்னுடைய பரம பிதாவினுடைய மடியிலே நீ பாதுகாப்பாக இல்லை.
How do I know all this?
இது எப்படி நான் கண்டுகொள்வது?
I don't know about your life.
உன்னுடைய வாழ்க்கை குறித்து எனக்கு தெரியாது.
But I know the days when I had this orphan spirit myself.
அனாதையினுடைய ஆவியை நான் கொண்டிருந்த நாட்களை நான் நினைவுகூறுகிறேன்.
So I'm not talking about you, I'm talking about myself.
ஆக உன்னை பற்றி நான் பேசவில்லை, என்னை பற்றி தான் நான் பேசுகிறேன்.
And I want to tell you how the fullness of the Holy Spirit delivered me from that 100%.
இந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்னை நூற்றுக்கு நூறு விடுதலையாக்கினது நான் உங்களுக்கு
சொல்றேன். Today I can honestly say.
இன்றைக்கு நேர்மையாக நான் சொல்றேன்.
I'm not jealous of any other believer in the whole world.
இந்த முழு உலகத்தில் எந்த ஒரு விசுவாசியை பார்த்தும் நான் பொறாமைப்படுவதில்லை.
I'm not in competition with any person in the whole world.
இந்த முழு உலகத்தில் எந்த மனிதனோடு கூட எனக்கு போட்டியே இல்லை.
I don't want to show that I can pray better than somebody or preach better than anybody.
மற்றவர்களை காட்டிலும் நான் நன்றாக ஜெபிக்க முடியுமோ அல்லது மற்றவர்களை காட்டிலும் நன்றாக பிரசங்க முடியும் என்று நான் காண்பிக்க முற்பட்டதே இல்லை.
I don't want anybody else's ministry.
வேறு யாருடைய ஊழியமும் எனக்கு தேவையில்லை.
I can rejoice in a person half my age having a much wider ministry than me.
என்னை காட்டிலும் நல்ல பெரிய ஊழியத்தை கொண்டிருக்கிற என்னோட வயதிலே பாதி உள்ள மனிதனை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன்.
Because I have a father in heaven now.
ஏனென்றால் இப்போது எனக்கு பரலோகத்தில் ஒரு தந்தை.
The Spirit has come to me and cried out, Father.
பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக வந்து பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறார்.
And I am secure.
நான் பாதுகாப்புள்ளவனாய்
My father made me exactly like I am supposed to be.
நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் என்னுடைய தகப்பனை உண்டாக்கி இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன்.
I am not worried about the color of my skin.
என்னுடைய தோலின் நிறத்தை குறித்து கவலைப்படுகிறார்.
I am not worried that my hair is my head is becoming bald.
என்னுடைய தலை சோ வழுக்கை தலையாய் மாறி விடுகிறது என்று
கவலைப்படுகிறேன்.
இந்த காரணங்களை குறித்து கவலைப்படுவதே கிடையாது.
I don't have to show I'm more intelligent than somebody.
மற்றவர்களை காட்டிலும் நான் புத்திசாலி என்று காண்பிக்க விரும்பவில்லை.
I know the Bible better than anyone else.
மற்றவர்களை காட்டிலும் வேதத்தை நான் அறிந்தவன் என்று காண்பிக்கவில்லை. இல்லை.
I know that my heavenly father made me exactly the way I'm supposed to be.
நான் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே நேர்த்தியாக என்னுடைய பரமபிதாவை உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன்.
I have no complaints against anybody.
யார் மீதும் எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை.
He has placed me with brothers and sisters whom he decided I should be with.
நான் யாரோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் தீர்மானித்திருக்கிறாரோ அந்த சகோதர சகோதரோடு கூட நான் இருக்கிறேன்.
Those are things the Lord decided.
இவைகளெல்லாவற்றையும் தேவன் தான் தீர்மானித்திருக்கிறார்.
I am perfectly happy with his decision.
அவருடைய தீர்மானத்திலே நான் முற்றிலுமாய் சந்தோஷமுள்ளவனாய் இருக்கிறேன். எனக்கு எந்த குறையும் இல்லை.
Can you say that about yourself?
உன்னை குறித்து நீ சொல்ல முடியுமா?
If not, you are an orphan.
இல்லாத பட்சத்தில் நீ ஒரு அனாதையாய்
இருக்கிறாய். Can change that in your life completely.
உன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவர் முற்றிலுமாய் மாற்ற முடியும்.
You know the main thing about New Testament life is that we can be filled with the Holy Spirit.
புது உடன்படிக்கை வாழ்க்கையினுடைய அர்த்தமே நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும்
என்பதுதான். All the things are secondary.
மற்ற காரியங்கள் எல்லாம் இரண்டாம் தரம்.
Now we don't have a temple but we gather as a church.
இப்போது நமக்கு ஆலயம் இல்லை, இப்போது நாம் சபையாய் கூடுகிறோம்.
And that the New Testament temple is people and not a building.
புதிய ஏற்பாட்டு சபை என்பது கட்டடம் அல்ல, அது ஜனங்கள்.
That's good.
நல்லதுதான்.
That in the New Testament we don't offer external sacrifices, we have inward sacrifices.
புதிய ஏற்பாடு நாட்களிலே வெளிப்பிரகாரமாக பலி செலுத்துவதில்லை, உள்ளான காரியங்களை பலி செலுத்துகிறோம்.
That in the New Testament there's no command to pay our tithes.
தசமபாகம் செலுத்தக்கூடிய கட்டளைகள் புதிய ஏற்பாட்டில் இல்லை.
But in the New Testament we are told not to tithe but to give cheerfully.
புதிய ஏற்பாட்டு காலங்களில் தசமபாகத்தை செலுத்து என்ற கட்டளை இல்லாவிட்டாலும் உற்சாகமே கொடுங்க என்ற கட்டளை இருக்கிறது.
Yeah, and that is up to you.
அது உங்களை பொறுத்த
காரியம். There are many things like this which are different. Today for example everybody is a priest, not only some people like in the Old Testament.
பழைய ஏற்பாட்டு காலத்தின்படி எல்லாமே இப்பொழுது எல்லாருமே ஆசாரியர்களாக இருக்கிறோம்.
Every child of God.
எல்லா தேவனுடைய பிள்ளை.
Every child of God can be a king.
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு ராஜாவாக இருக்க
முடியும். Spiritually speaking.
ஆவிக்குரிய ரீதியிலே.
All the brothers and sisters can prophesy according to Acts chapter 2.
அப்போஸ்தல நடபடிகள் இரண்டாம் அதிகாரத்தின்படி எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் தீர்க்கதரிசனம்
பெற முடியும். All these things are wonderful.
இவையெல்லாம் அற்புதமானவைகள் தான்.
ஆனால் இட்ஸ் ஆல் டிபெண்டன்ட் ஆன் ஒன் திங்.
எல்லாம் ஒரு காரியத்தை பொறுத்திருக்கிறது.
We must be filled with the Holy Spirit.
நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டும்.
The most wonderful truth in the New Testament for a believer,
ஒரு விசுவாசிக்கு புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய அற்புதமான சத்தியம்,
I can be filled with God's Holy Spirit and partake of his nature.
நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும், அவருடைய சுபாவத்திலே பங்கு பெற முடியும்.
The most wonderful thing in the New Testament for the unbeliever is that his sins can be forgiven and he can be a child of God.
ஒரு அவிசுவாசிக்கு அற்புதமான புதிய ஏற்பாட்டு செய்தி என்னவென்றால், அவனுடைய பாவங்கள் மன்னித்து அவன் தேவ பிள்ளையாக முடியும் என்பது.
But for a child of God, wonderful thing is,
அற்புதமான சத்தியம்,
we can be filled with the Holy Spirit,
நாம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட முடியும்.
Actually take part in God's nature,
தேவனுடைய அந்த தன்மையிலே நாம் பங்கு பெற முடியும்.
You know how Jesus said about we being branches in the vine,
நாம் அந்த திராட்சை செடியிலே கொடிகளாக இருக்கிறோம் என்று சொன்னார் அல்லவா?
You know the wood of a vine is useless for everything.
ஒரு திராட்சை செடியினுடைய அந்த மரமானது அந்த அதில் பழகை எல்லாம் அடிக்க
முடியாது.
அதை வைத்து நாம் நாற்காலி மேஜை செய்ய முடியாது.
குட் ஃபார் நத்திங்,
அது எதற்குமே பிரயோஜனம் இல்லை.
பட் இட்ஸ் எக்ஸலன்ட் ஃபார் பேரிங் ஃப்ரூட்,
ஆனால் கனி கொடுக்கக்கூடிய காரியம் என்று வரும்போது அந்த செடியானது மிகவும் அற்புதமாக,
இட்ஸ் மெயின் ஃபங்க்ஷன்,
அதனுடைய முக்கியமான தொழிலே.
இட் டஸ் நாட் பேர் ஃப்ரூட், இட் இஸ் யூஸ்லெஸ்,
அது கனி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது பிரயோஜனமற்றது.
நவ் இஃப் யூ ஆர் அ ஓக் ட்ரீ ஆர் சம்திங், வி கேன் யூஸ் தி பிரான்சஸ் ஆஃப் தி teak tree and all to make furniture.
ஓக்கு மரமாகவோ தேக்கு மரமாகவோ இருந்தால் அது கனி கொடுக்காவிட்டாலும் அந்த மரத்தை நாம் வெட்டி மேஜை நாற்காலிகள் செய்யலாம்.
a vine,
ஆனால் ஒரு திராட்சை செடி
யூஸ்லெஸ், the branches are useless unless it produces fruit.
அந்த கிளைகள் எல்லாம் கனி கொடுக்காவிட்டால் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை.
Jesus did not say I'm a teak tree.
ஆகவே இயேசு நான் ஒரு தேக்கு மரம் என்று சொல்லவில்லை.
I'm a vine,
நான் ஒரு திராட்சை
செடி. You are the branches,
நீங்கள் தான் கிளைகள்.
And you see how many grapes can come on one branch.
ஒரு கிளையில் எவ்வளவு திராட்சை பழங்கள் பழுக்க முடியும்?
That is how fruitful you can be.
இப்படித்தான் நீங்களும் கனி நிறைந்தவர்களாய் மாற முடியும்.
One little bunch contains so many grapes.
அந்த ஒரு திராட்சை கிளையில் எவ்வளவு திராட்சை பழங்கள்.
Mangoes don't grow like that.
மாங்காய்கள் அப்படி காய்ப்பதில்லை.
Mango tree, here you'll find one mango and there another one.
மாமரத்தில் பார்த்தீங்களா, இங்க ஒரு ரெண்டு பழம், அங்க ஒரு ரெண்டு பழம் தான் இருக்கும்.
Grapes are not like that.
ஆனால் திராட்சை பழங்கள் அப்படி
இல்லை. Bunches of grapes.
அங்க திராட்சை கிளைகள்
many like that.
அதுபோல நிறைய குலைகள்.
God wants you to be fruitful.
நீங்களும் அப்படி கனி கொடுக்கிற மாற வேண்டும். இந்த கனி, இந்த கொடியானது எப்படி கனி கொடுக்கிறது?
There is a liquid juice inside this tree called sap which flows from the tree to the branch.
இந்த மரத்திலிருந்து அந்த கிளைகளுக்கு பாய்ந்து செல்லக்கூடியதான ஒரு சாறு இருக்கிறது.
And that is what produces the fruit.
அந்த சாறு தான் அந்த கனிகளை உண்டாக்குகிறது.
When you cut this branch,
இந்த கிளையை விட்டுவிட்டால்
no more juice flows in.
இப்பொழுது அந்த சாறு அங்கிருந்து பாய்ந்து செல்லுவதில்லை.
Then no more fruit.
அப்பொழுது கனிகளே கிடைக்காது.
That's a picture of the Holy Spirit flowing from Jesus into us.
அதே எதை சித்தரிக்கிறது என்று சொன்னால், இயேசு இடத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக வருவதை குறிக்கும்.
Any fresh tree if you cut it you find a liquid flowing from
inside. எந்த ஒரு பசுமையான மரத்தை நாம் வெட்டி பார்த்தாலும் உள்ளே ஒரு சாறு இருக்கிறதை நாம் பார்ப்போம்.
That is the picture of the Holy Spirit flowing into us.
அதுதான் நமக்குள்ளாக பாய்ந்து செல்கிற பரிசுத்த ஆவியானவர்.
Same life that is in the vine flows into the branch.
அந்த திராட்சை செடியில் இருக்கக்கூடிய அதே ஜீவனானது இப்போது அந்த கிளைகளுக்கு பாய்ந்து செல்கிறது. வேறு ஒரு வாழ்க்கை அல்ல.
Exactly the same life.
அதே ஜீவன் தான்.
It's wonderful when we are in Christ like that.
Now Christukkulaga apdi irukkumbodhu
Christ is in us.
Christu namakkulaga irukkumbodhu
what is the life that flowed in Jesus?
Yesukkulaga paandichindra
jeevan idu. Life of perfect security.
Adu parigurna paadugaappulla oru jeevan.
Jesus did not behave like an orphan.
Yesu oru anadhai pola vaalavillai.
I want to show you this wonderful verse.
Oru arpadhamana vasanathai ungalukku kaanpikkiren.
Show this very clearly.
Idhu mikkum thelivaga namakku kaanpikkirathu.
In John's Gospel,
Yohan's Suvisesham,
chapter 16,
16th adhigaram,
just before he went to the cross,
avar siluvaikku poguvadhukku munbadhaga
he told his disciples,
அவர் தம்முடைய சீஷர்களுக்கு
சொன்னார், verse 32,
32ஆம் வசனம்,
an hour is coming and has already come when you'll all be scattered each to his own home.
இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும்.
This is now you're all standing with me.
இப்போது நீங்கள் எல்லாரும் என்னோடு கூட தான்
நிற்கிறீர்கள். But once you go to the garden,
நான் தோட்டத்துக்கு போன உடனே
the Roman soldiers come to capture me.
ரோம போர்ச்சர்கள் என்னை பிடிக்க வரும்போது
all of you who said you will stand by me will leave me.
என்னோடு கூட தான் நிற்பேன் என்று சொன்ன நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு
போய் விடுங்கள். You will leave me alone.
நீங்கள் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும்.
It's going to happen just in a few hours.
இது ஒரு சில மணி நேரங்களில் நடக்க போகிற சம்பவம்.
And then he says,
பிறகு சொல்கிறார்,
but
ஆனால்
I am not alone because the Father is with me.
பிதா என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் தனித்திரேன்.
The security there.
அவருக்கு இருக்கிற பாதுகாப்பை பாருங்கள்.
What were these disciples like?
இந்த சீஷர்கள் யாரை போல இருக்கிறார்கள்?
You know, it's like having 11 cats to protect you.
உங்களை பாதுகாப்பதற்கு 11 பூனைகள் இருப்பது போல.
Can a cat protect you?
ஒரு பூனை உங்களை பாதுகாக்க முடியுமா?
Now supposing I have 11 cats and one lion to protect me.
என்னை பாதுகாப்பதற்கு 11 பூனைகள் இருக்கிறது, ஒரு பெரிய சிங்கம் இருக்கிறது.
And the 11 cats leave me.
அந்த 11 பூனைகள் என்னை விட்டு
போய்விட்டது. Do I feel insecure?
எனக்கு பாதுகாப்பற்ற தன்மை இருக்குமா?
No.
இல்லை.
Let them all go.
அவர்கள் போனால் போகட்டும்.
The lion is here with me.
என்னோடு கூட சிங்கம் இருக்கிறது.
That's what Jesus is saying.
அதை தான் இங்கே இயேசு சொல்கிறார்.
Now many of us,
நம்மில் அநேகர்,
we depend so much on human beings.
நாம் மனிதர்களை அவ்வளவு சார்ந்து இருக்கிறபடினாலே,
if I have all these cats here with me, I'll feel a little safe.
இந்த பூனைகள் எல்லாம் இங்கே இருந்தால் நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்கிறார்.
What foolishness.
எவ்வளவு புத்தியனம் பாருங்க.
You need to have the lion with you.
உனக்கு உன்னோடு கூட சிங்கம் இருக்க வேண்டும்.
God is with you. Do you think a lion is afraid even of 10,000 cats?
10,000 பூனைகள் வந்தாலும் ஒரு சிங்கம் பயப்படும் என்று
எண்ணுகிறீர்களா? One roar and all those cats will run away.
ஒரு கர்ஜனை அவ்வளவுதான், பூனைகள் எல்லாம் ஓடி
போய் don't even have to come near them.
அவர்கள் கிட்ட வரக்கூட தேவையில்லை.
From hundreds of yards away they hear the roar, they'll all run.
அவர்கள் எத்தனையோ பரலாங்க தூரமா இருந்தாலும் கூட இங்கே சிங்கம் கர்ஜிக்கும் போது அவெல்லாம் ஓடிவிடும்.
That's how Jesus lived. He was not an orphan.
இப்படித்தான் இயேசு வாழ்ந்தார். அவர் ஒரு அனாதை அல்ல.
He said, I'm not alone.
நான் தனியாக இல்லை.
He stood before Pilate.
பிலாத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது
beaten, hammered,
அவரை அடிக்கிறார்கள், அவர் மீது ரத்தம் வழிகிறது.
He stood there like a king.
அங்கே ராஜாவை போல நின்றார்.
Pilate was the slave, afraid of people's opinion.
அங்கே பிலாத்து தான் ஜனங்களுடைய அபிப்பிராயங்களுக்கு பயந்து அவன் அடிமையாக இருந்தான்.
Dress was like a king, but he was inwardly a slave.
பிலாத்துடைய ஆடையை பார்த்தால் ராஜாவை போல இருந்தது, ஆனால் உள்ளாக அவன் ஒரு அடிமையாக
இருந்தான். Jesus was treated like a criminal, but he was a king.
ஆனால் இயேசுவை குற்றவாளியை போல நடத்தப்பட்டார், ஆனால் அவர் ஒரு ராஜாவாக இருந்தார்.
He was filled with the Holy Spirit.
ஏனென்றால் அவர் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார். அவர்
தன்னுடைய தகுப்பு
சொல்ல விரும்புகிறேன்,
இதுதான்
உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு தேவை.
ஆவியான
உங்கள் வாழ்க்கை நிரப்ப
வேண்டும்.
தேவன் உங்களுடைய தகுப்பு என்பதை காண்பிக்க வேண்டும்.
தேவனுக்கு
தலையில வணங்கி ஜெபிப்போமா?
I want you to bow your heads right now.
இப்போதே உங்கள் தலைகளை வணங்கும்
முறையில் நான் கேட்கிறேன். Say, Lord Jesus.
ஆண்டவரா இயேசுவே,
I feel like an orphan many times.
அநேக சமயங்களிலே நான் ஒரு அனாதையைப் போல உணர்கிறேன்.
I want to be secure.
நான் பாதுகாப்புள்ள
தேவன் is my father.
தேவனுடைய தகப்பனை அறிந்து கொள்கிறேன்.
Fill me with your Holy Spirit.
நீருடைய பரிசுத்த ஆவியானவரே என்னை
நிரப்பி. To know God is my father.
தேவனுடைய தகப்பனை அறிந்து கொள்கிறேன்.
Lord,
ஆண்டவரே நீர் நிரப்ப.
Strengthen me.
பலப்படுத்தும் ஆண்டவரே.
Let me never look for the approval of men anymore in my life.
இனிமேல் ஆண்டவரே மனிதருடைய அங்கீகாரத்தை நான் தேட வேண்டாம்.
Let me never seek to show that I'm better than other people.
மற்றவர்களை காட்டிலும் நான் மேன்மையான என்பதை காண்பிக்க முற்பட வேண்டாம்.
Drive out the spirit of competition from my life.
என்னுடைய வாழ்க்கையிலிருந்து போட்டியின் ஆவியை நீக்கிவிட விரும்புகிறேன்.
Jealousy.
எல்லா பொறாமையும்.
I never want to be insecure anymore in my life.
இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பற்றவனாய் நான் இருக்க விரும்பவில்லை.
God has become my father.
தேவனுடைய தகப்பனாய் மாறிவிட்டார்.
God bless you.
தேவனுடைய ஆசீர்வதிப்பாராக.